அத்தியாயத்துல முதல் கண்டம் மேல சம்சார நிலைய பத்தி சொல்ல போறார். அந்த லோகபாலாம் சம்சாரத்துல தள்ளிவிட்டாரு சொல்லி அதோட நிற்கிறது. என்ன அவ சம்சாரத்திலே மொழி இருக்க, அவளை பத்தி விசாரம் பண்ணல. இதுக்குள்ள என்ன ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, ஆத்மா ஏகையேவ இதமக்ராசின்னு சொன்னீரு. மூணு விதமான ஆத்மாக்கள் உலகத்துல நமக்கு அனுபவத்துல இருக்கு. ஒரு ஆத்மாங்கிறவன் நான் தான் எல்லாருக்கும் தெரியறது, கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் எல்லாத்தையும் பண்ணிட்டு சம்சாரத்துல கட்டப்பட்டு இருக்கேன், அவன் ஜீவன் பேரு. இன்னொருவரை உபநிடத்துகள்ல சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தை எல்லாம் படைச்சவர் அப்படின்னு சொல்லி, சர்வஜ்ஞன் சர்வசக்தி அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லா விதமான இதுவும் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒருவரை சொல்றேன், ஈஸ்வரன் சொல்றேன் அவளை. இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட உபனிஷத்துல சாட்சியாகவும் புண்ணியபாப வர்ஜிதமாகவும் சொப்பிரகாசமாகவும் ஒரு சைத்தன்யம் இருக்கு என்று சொல்றேன். இப்படி மூணு ஆத்மாக்கள் இருக்கும் காலத்தில் ஒரே ஒரு ஆத்மா தான் சொல்றேன், என்னமா சொல்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப நீ ஜீவன் சொன்னியே அவரை பத்தி நீ என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன்னு முதல்ல கேட்ட. ஜீவனை நீங்க பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது, என்ன கட்டப்படாத கண்ணு இருக்க தெரியறதா, இந்த தூணு மாதிரி ஆத்மா தெரியறது நமக்கு இல்ல. சரி, அனுமானத்தினால அறியலாம் என்றால், அவர் எந்த செயல் செய்கிறாரோ அந்த செயலை செய்பவர் ஒருத்தர் இருக்கணும், அவர் தான். இப்ப குடத்தை பார்த்தோமே, ஆனால் குடம்னு ஒண்ணு ஒருத்தர் யாரை செஞ்சாரோ அவர் தான் குயவன். குயவனால் தான் குடத்தை செய்ய முடியும். குடம் இருக்கமே, ஆனால் குயவனத்தர் இருந்தா தான் பண்ணியிருக்க முடியும். யார் ஒரு குயவனத்தர் இருக்கார் அப்படின்னு நாம் எப்படி அறியிறோமோ, அப்படி இந்த ஜீவன் இருக்கார் என்கிறது அனுமானத்தினால் அறியணுமே. ஆனால் ஜீவன் கண்ணோட பார்க்கும் பொழுது நாம் கண்ணால் அவரை பார்க்கல. எந்த ஜீவன் எப்ப கண்ணு பார்க்கிறதோ அப்பொழுது ஜீவன் இருக்கார் அப்படின்னு அனுமானத்தினால் அறிந்து கொள்ளலாமே என்றால், ஜீவன் கண்ணோட சம்பந்தப்பட்ட பொழுது மனதோட சம்பந்தப்படல. மனசோட சம்பந்தப்பட்டிருந்தா தானே மனசு இதை அறிய முடியும். ஆகையால் என்ன அடுத்தனர், பிரத்யட்சத்தாலே அறிய முடியல, அனுமானத்தினாலேயே அறிய முடியல. அப்ப என்ன சொல்றது, வேதத்தை பார்த்தோமையானால் வேதம் வந்து ஆத்மாவை பத்தி பரஸ்பர விருத்தமா பேசுறது. அவர் திரஷ்டா என்றும் அவர் அத்ரஷ்டா என்றும் அவர் ஸ்ரோதா என்றும் அவர் அஸ்ரோதா என்றும் பேசுறது. இப்படி இருக்கும் பொழுது என்னமா நம்புறது, என்ன ஒண்ணு புரியலையேங்கிற காலத்துல நையாய்க்கால என்ன சொல்ற, அவன் கர்த்தா போக்தா அப்படின்னு நாம லோகத்துல எப்படி அனுபவிக்கிறோமோ இதுதான் உண்மை சொரூபம் அப்படின்ட்டு அப்பொழுது வேதாந்தி சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படி இல்ல, ஆத்மாவானது மூணு ஆத்மாக்களை சொன்னேன்னே அது கடைசியில சாட்சின்னு ஒருத்தன் சொன்னேன் பார்த்தல, அவர் தான் நிஜமான ஆத்மா. அவர் தான் எங்க இருக்கிறவோ அவர் தான் நிச்சயமானவர். அவர் இந்த சரீரத்தை பூந்து கொண்டதுனால அவருக்கு ஜீவன் எனக்கூடியதான பெயர் வந்தது. பெயர் மாறுறதுனால ஆள் மாறல. கல்யாணம் ஆறதுக்கு முன்னால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு சரஸ்வதினு பேர் வச்சிருந்தா. நமாது வந்து சரஸ்வதினா ஒரு பிராரதம் வேண்டாம், வரலட்சுமின்னு பேர் வைக்கிட்டான். ஏன்னா உனக்கு காசுலதான் அழிப்பான். ஆத்துக்கு வந்ததுமே எப்படி பேரை மாற்றிவிட்டாளோ, பேரு மாறினதுனால வியக்தி மாறலையோ, அதே போலதான் பரமாத்மா. அவர் சரீரத்தை உண்டு பண்றதுக்கு முன்னால், சரீரத்துக்கு கூறுறதுக்கு முன்னால் அவருக்கு சாட்சி சித்து அப்படின்னு பேரு. அவர் சரீரத்துக்குள்ள வந்து இந்த மனசோட சேர்ந்த பொழுது அப்ப அவருக்கு என்ன பேரு, அவருக்கு ஜீவன் பேரு. ஏன்னா மனசோட கலந்து இருக்க. நான் வெறுமனே ஆத்துல உட்கார்ந்து இருக்கோம், எங்கேயும் போல, மதுராத்திலேயே இருக்கும். ட்ரெயின் ஏறி உட்காந்தா பெங்களூர் போறேன், உட்கார்ந்து தானே இருக்கேன், உட்கார்ந்து தான் இருக்கேன். நான் எந்த ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்காரு, அந்த ட்ரெயின் போயிட்டு அப்ப நானும் போறேன்னு எப்படி சொல்றோமோ, அதே போல இந்த மனசு சம்சாரத்தோட கூடி இருக்கிறதான கர்த்தத்துவ போக்திருத்வாதி தர்மங்களோட கூடினதான உபாதியோட சேர்ந்ததான பரமாத்மாவுக்கு ஜீவன் பேரு. இதை நினைச்சுட்டுதான் ஜீவன் கர்த்தா போக்தா அப்படின்னு சம்சாரின்னு நையாய்க்கால் உட்பட சொன்னா யோஜனை பண்ணி பார்த்தேன். ஆனால் நம்ம சரீரத்துக்குள்ளேயே ரெண்டு திருஷ்டி இருக்கு. கண்ணு காது மூக்கு நாக்கு என்கிறது ஒரு சமயத்துல பார்க்கிறது, ஒரு சமயத்துல பார்க்கலை. கண்ணு பார்க்கிறதா இல்லையா என்பதை கவனிப்பதற்கு ஒரு ஆத்மா ஒருத்தர் இருக்கார். அதே போல காது கொஞ்ச நேரம் கேட்கறது, கொஞ்ச நேரம் கேட்கல. காது கேட்கறதா இல்லையா என்று அறிபவர் ஒருத்தர் இருக்கார் உள்ள. ஆகையால் நமக்கெல்லாம் கண்ணு காது மூக்கு நாக்கு இவர்கள் வேலை செய்யறதுங்கிறது ஒரு அனித்திய திருஷ்டி. அந்த அனித்திய திருஷ்டியை பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்கார், அவர் நித்திய திருஷ்டி. நித்திய திருஷ்டியான ஆத்மாவுக்கு சாட்சி என்று பெயர். அனித்திய திருஷ்டியா இருக்கக்கூடியதானது புலன்கள் என்று பெயர். புலன்கள்னால வரக்கூடியதான அறிவானது கிரியாரூபமான அறிவு. அது செயலுடன் கண்ணை திறந்து பார்க்கணும், காதை கொடுத்து கேட்கணும், நாக்கல ஒரு பொருளை வச்சுட்டுதான் சுவைக்கணும். கடையில இருந்தா நாக்கல சுவைக்க திதிப்பா இருக்கா காரமா இருக்கான்னு தெரியாது, அது நாக்கோட சேர்ந்தா தான் அந்த சுவையானது தெரியும். ஸ்பர்சமானது நம்ம சரீரத்துல பட்ட பிறகுதான் அது கடின ஸ்பர்சமா, மிருது ஸ்பர்சமா, பிச்சில ஸ்பர்சமா, அப்படி எல்லாம் நமக்கு தெரியும். ஆகையால் இவைகள் செயல் உருவம், கிரியாரூபம். ஆனா நிச்சயமான ஒரு ஆத்மா இருக்காரு பார்த்தா, அவர் வெறும்னு இருக்கார். அவர் இருக்க தொட்டுதான் கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, எல்லாது கரண்ட் மாதிரி. அது ஒண்ணும் பண்ணாத அங்க இருக்கும், அது இருந்தா தான் எல்லாமும் தன் தன் வேலையை தான் செய்யும். அப்படின்னு நித்யா திருஷ்டி அனித்யா திருஷ்டி, நித்திய ஸ்ருதி அனித்ய ஸ்ருதி அப்படின்னு சொல்லி ஆத்மா ஒண்ணுதான் நித்தியமான ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கறதும், மற்ற புலன்கள் எல்லாம் அனித்யமானவர்கள். பகல்ல வேலை செய்யும், ராத்திரி வேலை செய்யாது. நீங்க தூங்கினீங்களா, கண்ண காது மூக்கான ஏதும் வேலை செய்யாது. ஆனா நீ தூங்குறப்ப ஆத்மா தூங்காதுன்ன, ஏன்னா தூங்கி முடிச்சுட்டு பேர சொல்ற இந்த மனுஷன் ராத்திரியெல்லாம் தூங்கினார். அதனால காலமே நீங்க சொல்ற சுகமஹமஸ்வாப்ஸம் நகிஞ்சித வேதிஷம், நன்றா தூங்கினேன். இதுதான் தூங்கி போயிட்டு இருக்கேன், தூங்கினேன்னு எப்படி உமக்கு தெரியும்? அதுவா எனக்கு தெரியும், எப்படி தெரிஞ்சது? ஆத்மா சொல்லி கொடுத்தது உங்க மனசுக்கு, நன்னா தூங்கினேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லு. மனசும் தூங்கி போயிடுச்சு, மனசுக்கு பார்ப்பு இல்ல, ஆகாசம் மாதிரி ஒரு பகுதி இன்னொரு பகுதின்னு மனசு இருக்குமே, ஆனால் ஒரு பகுதி தூங்கிட்டு ஒரு பகுதி முழிச்சுட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். மனசானது நிரவயவமான பொருள், நிரவயமான ஒரு பொருளானது தூங்கிட்டுனா முழுக்க தூங்கிட்டு முழிச்சுட்டுனா முழுக்க முடிச்சு, அதுக்கு டிஃபரெண்ட் பார்ட்ஸ் இல்ல, பார்ட்ஸ் இருக்குமே ஆனால் நீங்க சொல்ற மாதிரி ஆகல. ஆகையால் மனசு டோட்டலா தூங்கி போயிடுச்சு. ஏன்னா நீங்க என்ன சொல்ல, நிம்மதியா தூங்கினேன். நிம்மதின்னா என்ன அர்த்தம்? மனசு இல்லாமல் தூங்கினேன், மனசு இல்லாமல் தூங்கினேன். நீரே சொல்லிவிட்டு மனச ஒரு பார்த்து முடிச்சுட்டு இருக்கேன், சரியா வராது இல்லையா? ஆகையால் நாளுக்கும் ஒரு வக்திக்கு தான் நாலுன்னு பேர். ஒரே பொருள் இதுவா அதுவா என்று யோஜனை பண்ணும் பொழுது மனசு என்றும், இதையே பண்ணுவோம் என்று சொல்ற காலத்துல புத்தி என்றும், இதை நான் எப்பொழுதும் பண்ணினேன் என்ற நினைப்பு இருக்கிற காலத்துல சித்தம் என்றும், இதை நான் செய்வேன் அகங்காரம் தோணும் காலத்துல அகங்காரம். இருக்கிற பொருள் ஒண்ணுதான். ஆகையால் ஒன்னு முழிச்சுட்டு இருக்க, ஒன்னு தூங்கிட்டு சொல்ல முடியும். தூங்கிட்டுனா முழுக்க தூங்கி, முழுக்க தூங்கினதுனாலதான் நிம்மதி ஏற்படுறது. ஆகையால் அது ஒண்ணும் சொல்ல முடியல. ஆகையால் என்ன ஆயிடுத்து, ஆத்மா தான் சொப்னத்துல எல்லாத்தையும் உங்களுக்கு, தூக்கத்துல எல்லாத்தையும் காட்டி கொடுத்தார். ஆகையால் ஆத்மா என்கிறது நித்தியமான ஒரு அறிவு, மற்றவைகள் அனித்தியமான ஒரு அறிவு அப்படின்னு. இப்படி இருக்க தொட்டுத்தான் இந்த மற்ற கண்ணு காது மூக்கு நகை இவைகள்லாம் ஓய்வு பெற்ற காலம். கண்ணு பகல்லையே இல்லாதவனும் ராத்திரி சொப்னம் பார்க்க, திருதராஷ்டிரருக்கு சொப்னம் தெரிஞ்சது. அவர் இது நீளம் இது சிவப்புன்னு எப்படி கண்டுபிடிச்சார்? பகல்ல தான் கண்ணே இல்லையே, அவருக்கு பார்த்ததே இல்லையே, ஜென்மாந்தரத்துல பார்த்திருக்கார், அந்த ஞானம் இருக்கு. ஆகையால் பகல்ல கண்ணு இல்லாத போனாலும் ராத்திரியில பார்த்தார். அப்ப ராத்திரியில பார்க்கக்கூடியதான திறமை இவருக்கு இருக்கு, பகல்ல பார்க்கிற திறமை இல்லை. அதனால ஆத்மா என்கிறது நித்திய திருஷ்டி, கண்ணுங்கிறது நித்தியம். அதே போலயே அவகத பாதிரியன் கொஞ்சமும் கேட்காது, சொப்னத்துல மந்திரத்தை கேட்டிருக்காரு. ரொம்ப வெகு நாளாக யோஜனை பண்ணிட்டே இருக்கிற காலத்துல ஒரு ஆச்சாரியன் சொப்னத்துல வந்து இவருக்கு உபதேசம் பண்ணிருக்க, அந்த சொப்ன மந்திர உபதேசம் இவருக்கு எப்படி சார் காதல் கேட்கும்? இவர் காசா வேலையே செய்யாத காலமே டமார் விடாச்சு, இவர் இப்படியா கேட்டது? கேட்கப்படாது நீங்க, ஏன் சொப்னத்துல கேட்டத ஆத்மா. ஆகையால் ஆத்மாவுக்கு பார்க்க தெரியும், கேட்க தெரியும், அறிய தெரியும், சுவைக்க தெரியும், எல்லாமும் இருக்கு. அவர் எப்பொழுதும் பார்க்கிறார். ஆனால் அவருடைய சந்நிதியில கண்ணு காது மூக்குனாக்க சில சமயத்துல பார்க்கும், சில சமயத்துல பார்க்காது. இதுல பார்க்கக்கூடியதான தருணத்தில் புலன்கள்னால பார்க்கக்கூடியது செயலுடன் பார்க்கும், ஆத்மா செயலற்ற பார்க்கும். ஒரு செயலும் இருக்காது ஆத்மாவுக்கு, அது சாட்சியா இருக்கும். அதுல விஷயத்துல எல்லாமும் தெரியும். கண்ணு பார்க்கணுமே, ஆனால் இவங்க திறந்து ஒரு பொருளை பார்த்து இந்த பக்கம் இருந்தா அந்த பக்கம் கழுத்தை திருப்பி அதை பார்க்கணும். நம்ம கண்ணோட விஷயத்தோட சம்பந்தம் ஏற்பட்டாதான் அந்த விஷயமான ஞானம் அறிவு நமக்கு வரும். சத்தம் எங்கே இருக்குன்னா எந்த பக்கம் இருக்கோ சத்தமாக அந்த பக்கம் காது கொடுக்கணும், அப்பதான் நமக்கு கேட்கும். இவைகள்லாம் செயலோட சேர்ந்தது. ஆத்மாவுக்கு ஒரு செயலும் வேண்டாம், வெறுமனா இருந்தாலே ஆத்மா தெரியும் அப்படின்னு. நித்திய திருஷ்டி அனித்திய திருஷ்டி என்கிற ரெண்டு பதார்த்தமும் உபநிடத்துல அனுகிரகத்துக்கு நம்ம அனுபவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த நித்திய திருஷ்டி என்பது நாம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கறத தீர்மானம் பண்ணிருக்கு. இப்ப அதுக்கு மேல் பாகத்தை பாக்கணும். நித்யா ஆத்மனஹா திருஷ்டி பாக்யா அனித்ய திருஷ்டே கிராஹிகா. நித்தியமான ஆத்ம திருஷ்டியானது அனித்யமான கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் முதலிய புலன்கள்னால அறியக்கூடியதான அறிவை மாறுகிறது. கண்ணால் குடத்தை பார்க்கிறேன், பார்த்து என்ன சொல்றேன், இது குடம் என்று சொல்கிறேன். அடுத்த தரம் என்ன சொல்றேன், குடத்தை நான் அறிவேன் என்று சொல்றேன். இப்ப குடம் என்கிறது முதல் அறிவு, இரண்டாவது அறிவு என்ன, குடத்தை நான் அறிவேன். இந்த இரண்டாவது அறிவுல குடம் மட்டும் அறியப்படல, குடத்தை அறிந்தவனாக நான் இருக்கேன் என்று என்னையும் அறிகிறது. நமக்கு சங்கீதம் தெரியுமா, தெரியும், சங்கீதமும் தெரியும், எனக்கு சங்கீதம் தெரியுங்கிற அறிவும் எனக்கு இருக்கு. இப்ப எனக்கு சங்கீதம் தெரியுங்கிற அறிவு எனக்கு எப்படி சார் வரும், உள்ள இருக்கிற ஆத்மா சொல்லுங்க, ஏ மனசு உனக்கு சங்கீதம் தெரியுமாப்பா அப்படின்னு ஆத்மா சொல்லி இருக்கும். ஏன்னா தனக்கு தான் தன் சொல்ற தன் தோள்கட்டில் தானே இந்த டான்ஸ் ஆட முடியுமா, முடியாது. ஆகையால் மனசுக்கு அறியப்படும் என்கிறத மனசுக்கு பின்னால் இருக்கிற ஆத்மா சொல்லி கொடுத்திருக்கார். ஆகையால் அனித்தியமான அறிவுகளை பார்க்கிற நித்தியமான அறிவு ஒன்னு இருக்கு, சித்தி தத்பத லட்சியார்த்தா சிதேகரச ரூபிணி. கேவல சைத்தன்யத்தை தவிர ஒரு ஒண்ணு கிடையாது, நித்யா ஆத்மன திருஷ்டி பாக்கிய அனித்ய திருஷ்டே கிராகிகா. இந்த பாக்கியமான அனித்திய திருஷ்டிகள் இருக்கு பார்த்தீங்க, அது பெரிஃபரல்ல இருக்கு, இந்த சரீரத்தினுடைய அவுட் சைடுல இருக்கு. கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எங்க இருக்கு, சரீரத்துக்கு வெளிப்பக்கத்துல இருக்கு. ஆத்மா எங்க இருக்கு, சர்வாந்தரம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அதுக்கும் உள்ளூர இதயத்துக்குள்ள அவர் இருக்கார். ஆனா இவைகளெல்லாம் யார் பிரகாசிக்கிறார், அவர் தான் பிரகாசிக்கிறார். பாக்கிய திருஷ்டேஷ்ட உபஜன அபாயாதி அனித்ய தர்மவத்வாத். பாக்கிய திருஷ்டியோ என்றால் உபஜனம் விருத்தியாகிறது, அபாயம் அழிகிறது. இதான் அதனுடைய தர்மம். கொஞ்ச நேரம் பார்க்கும், கொஞ்ச நேரம் பார்க்காது. ராத்திரி 11 மணி இருக்கு, கிரிக்கெட் மேட்ச் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் என்ன, தூங்கிவிட்டு இன்னும் அது கொஞ்ச நேரம் பார்த்தேன், இன்னொரு கொஞ்ச நேரம் படிக்கிறது தானே சூத்திர பாஷ்யம். கொஞ்ச நேரம் பார்த்தேன் சார் போரும். அப்ப விவகாரம் என்னாச்சு, கொஞ்ச நேரம் பாக்கிறது, கொஞ்ச நேரம் தூங்குறது, பாத்தீங்களா. உபஜன அபாயாதி, உபஜனம் உண்டாகிறது, அபாயம் அழிகிறது. பாக்கிய திருஷ்டேச்ச வெளியில் இருக்கக்கூடியதான அறிவானது பார்க்கும் திறமையானது உபஜனம் உண்டாகிறது அபாயம் அழிகிறது என்றதான அனித்ய தர்மவத்வாத் அனித்யமான தர்மத்துடன் குடியிருப்பதனால் தத்கிராஹிகாயாக ஆத்மதிருஷ்டேகே அதை அறியக்கூடியதான ஆத்மதிருஷ்டியானது தத்வதவபாசத்வம் அதே போலத்தான் தோணுகிறது என்று அனித்யத்வாதி பிராந்தி நிமித்தம் லோகஸ்ய. ஆகையால் தான் உலகத்தில் இருக்கிறவாளும் தார்க்கிகாலும் ஆத்மாவும் இப்படிதான் அப்படின்னு நினைச்சுட்டான். இந்த கண்ணு காது மூக்கனாக இதே ஆத்மா நினைச்சுட்டா, இதுக்கு பின்னால தனியாக இவைகளையும் பார்க்கிற ஆத்மா ஒரு இருக்காது அறியப்படவில்லை அவளுக்கு. ஆகையால் இதுவே அனித்தியமா இருக்கிறதுனால ஆத்மாவே அனித்தியம் நினைச்சுட்டான். ஆத்ம திருஷ்டேகே ததவபாசகத்துவம் அனித்யத்வாதி பிராந்தி நிமித்தம் லோகஸ்யா இது யுக்தம். எப்படி சார் ஆத்ம திருஷ்டியை போய் எப்படி நித்தியமா அனித்யம்னு நினைக்கலாம், கண்ணு அனித்தியமா இருக்கு அது ரைட்டு, கொஞ்ச நேரம் பாக்கறது கொஞ்ச நேரம் பாக்கல, ஆத்மா கூட அப்படின்னு எப்படி நினைச்சுட்டாரு, இது பாக்கிறப்போ அது பாக்கிறது, இது இல்லைன்னு அது இல்லன்னு நினைச்சுட்டாரு, அது எப்படி நடக்கும். ஏதா பிரமணாதி தர்மவத் அலாத வஸ்து விடய திருஷ்டிரபி பிரமதீவா இது தத்வது. இத குடும்பம் இருக்கு, இந்த பழைய நாள்ல என்ன பண்ண, தீபாவளிக்கு ஒரு காயத்துல காயத்தின் நுனியில இதை கட்டிட்டு அதை சுத்துவா அப்படி வச்சு, சுத்திர காலத்துல அந்த கொள்ளிக்கட்டைய சுத்திர காலத்துல கொள்ளிக்கட்டை நுனியில தான் நெருப்பெருக்கு ஒரு இடத்துல தான் எரியும், அதை சுத்தினா எப்படி அது முழுக்க சுத்துற மாதிரி தெரியுது. அதை சுத்தும் பொழுது அந்த பாக்கிறவனுடைய கண்ணை பார்த்தலையானால் கண்ணும் சுத்துறா போல நெருப்ப நெருப்பு சுத்தறதா, நெருப்பு இருக்கிற இடத்துல தான் இருக்கு, அந்த நெருப்பு எந்த கொள்ளிக்கட்டையை பிடிச்சிருக்கோ அது சுத்தறது, அது சுத்தும் பொழுது அது சுத்தறது மட்டும் போறாம அதை பாக்கிறவன கண்ணும் சுத்தரா மாதிரி காணப்படுறது. நிஜமாக எது இருக்கு, நெருப்பு சுத்தறதா இல்ல, அது எப்படியோ அதே மாதிரி தான் லோகத்துல இது அனித்தியமா இருக்கிறதுனால இதை பிரகாசிக்கிற ஆத்மாவையும் ஆத்ம திருஷ்டியும் அனித்தியம் என்று கருதினான். யதா எப்படி பிரமணாதி தர்மவத் அலாதாதி வஸ்து விஷய திருஷ்டி, பிரமணம் சுத்துகின்றதான தர்மத்துடன் கூடினதான அலாதாதி, அலாதமான கொள்ளிக்கட்டை, அந்த அலாதாதி வஸ்து விஷய திருஷ்டி ரபி, அதை பார்க்கிறவனும் அதை சுத்தர கொள்ளிக்கட்டையை பார்க்கிறவன் பாருங்க அவனுடைய திருஷ்டி என்ன இருக்கு, அவன் கண்ணும் அப்படி சுத்தர மாதிரி இருக்கு. பிரமதீவா இது தத்துவது ததாத ஸ்ருதி. இதேதான் நான் சொல்றேன் இல்ல, வேதமே சொல்ற. தியாய தெய்வ லேலாய தெய்வா. மனசு அசைஞ்சால் அவனும் அசைரா மாதிரி, ஆத்மாவும் அசைரா மாதிரி காணப்படுகிறது. மனசு அசையாமல் இருக்கும் பொழுது ஆத்மா அசையாமல் இருக்கிறதாக காணப்படுகிறது அப்படின்னு. தஸ்மாத் ஆகையால் ஆத்ம திருஷ்டேகே நித்தியத்வாது. ஆத்ம திருஷ்டி என்கிறது எப்பொழுது நித்தியம் என்று கருதப்பட்டதோ, ந யௌக பத்தியம் அயௌக பத்தியம் வா அஸ்தி. ஆகையால் ஒரே சமயத்துல ஞானம் வருது என்று சொல்றதோ, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் வருதுன்னு சொல்றதோ, அது ரெண்டும் கிடையாது. ஞானமானது கொஞ்சம் கொஞ்சமா, ஒரு செகண்டுக்கு ஒரு ஞானம் தான் வரும், அடுத்த ஞானம் வேற செகண்ட்ல தான் வரும். அப்படி இங்கடா நையாய்கள். சில பேர் என்ன சொல்றார், ஞானமே எப்பொழுதும் இருக்குங்கிற. யோக பத்தியமும் இல்ல, ஆயுக பத்தியமும் இல்ல. ஆனா என்ன, நித்திய திருஷ்டியா ஆத்மா இருக்கு. புலன்கள்னால வரக்கூடியதான அறிவானது அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். அப்படிதான் சுவாமின்னர். பாக்கிய அனித்ய திருஷ்டி உபாதி வசாத்து லோகஸ்ய தார்க்கிகாணாம் ச ஆகம சம்பிரதாய வர்ஜிதத்வாத் ஆத்மனா அனித்யா ஆத்மனா திருஷ்டி இது பிராந்தி உபபன்னைவ. ரெண்டு சைதன்யம் இருக்கு, ஒரு சைதன்யம் ஆத்மா, இன்னொன்னு இந்த ஆத்ம சம்பந்தமான கண்ணுக்காக நான் சைதன்யம் போலியா வேஷம் போடுறது. ஆகையால் நிஜமான சைதன்யம் சித்து ஆத்மஸ்வரூபம். கண்ணுக்காக மூக்கனாக்கு அந்த சித்தோட சம்பந்தப்பட்ட நானே சித்து என்று சொல்கிறது. அப்படிங்கிறது வேதத்தை வாசவாளுக்கு புரியும். அது வாதிக்காதனால நையாய்காலும் லோகத்தில் இருக்கிறவாளும் இப்படி ஏமாந்து போய் கொண்டிருக்கார்கள். பாக்கிய அனித்ய திருஷ்டி உபாதி வசாத்து. கண்ணு காது மூக்கு நாக்கு எனக்கூடியதான வெளியில் இருக்கக்கூடியதான அனித்யமான அறிவுகள்னால லோகத்தியா தார்க்கிகான லோகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் தார்க்கிகர்களுக்கும் ஆகம சம்பிரதாய வர்ஜிதத்வார். வேதம் வேதத்தோட நிற்கப்படாது. இந்த வேதத்தை சம்பிரதாய ரீதியா அர்த்தம் சமயக் பிரதீயதை சம்பிரதாயம். பெரியோர்கள் வழியாக அந்த வழியாக கத்துருக்கு. அது ஆறு சாஸ்திரங்களும் வாசித்து அதுக்கு இன்னத்தான் அர்த்தம்னு தீர்மானம் பண்ணி இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையே இதிகாசங்கள் புராணங்கள் இவையெல்லாம் வாசித்து அந்த வேதத்துக்கு அர்த்தம் இன்னதான் இந்த சத் சம்பிரதாயத்தில் வந்து இருக்கணும். அவைகள் இல்லாததுனால நையாயிக்கணும் லோகத்தில் இருக்கிறவாளும் என்ன பண்றா அது இல்லைங்கிற அனித்யா ஆத்மனா திருஷ்டி இது பிராந்தி உபவன்னைவ ஜீவேஸ்வர பரமாத்ம பேத கல்பனாச்ச ஏதன் நிமித்தைவ. இதனால்தான் ஒரே ஆத்மாவை ஜீவன் என்றும் ஈஸ்வரன் என்றும் பரமாத்மா என்றும் வேதத்தை வேதத்தால் பார்த்தார்கள். முதல்ல இங்கே ஆரம்பிச்சது ஆத்மா ஒண்ணுதானே அப்படிங்கிறல. ஜீவன் ஒருவன் இருக்கார், ஈஸ்வரன் ஒருவன் இருக்கார், பரமாத்மா ஒருத்தர் இருக்கார், மூணு பேர் இருக்காருன்னு சொன்னே இதெல்லாம் தெரியாதனத்தால நமக்கு பிரம்மம் வந்ததப்பா. ஒரே ஆத்மா தான் மாயையோட சேர்ந்து இருக்கிற காலத்துல உலகத்தை படைக்கணும் என்று நினைச்சார் ஈஸ்வரன் ஆயிட்ட. சரீரத்துக்குள்ள பொந்துட்டார், சரீரத்துக்குள்ள மனசோட சேர்ந்தார், ஜீவனாக ஆப்படுகிறார். ஜீவனாக ஆகப்பட்ட போதிலும் ஈஸ்வரனாக ஆகப்பட்ட போதிலும் எதோடையும் ஒரு உபாதியுடன் சேராமல் தன்னிடத்துல தான் இருந்த போதிலும் இருக்கிறவர் ஒருவரே உண்டேது ராமுடன். ஜீவ ஈஸ்வர பரமாத்ம பேத கல்பனாச்ச ஜீவன் என்றும் ஈஸ்வரன் என்றும் பரமாத்மா என்றும் எந்த ஒரு பேதத்தை கல்பித்தோமோ அது முழுக்க ஏதன் நிமித்தைவ உபாதியினாலத்தான். ததா அப்படியே அஸ்தி நாஸ்தி இத்தியாத்தியாஸ்டா. அதே போல சில பேர் ஈஸ்வரன் இருக்கார், சில பேர் இல்லையேங்கிற. பகவான் இல்லையே பேசுற மகாத்மாக்களும் சில பேர் இருந்துட்டு இருக்க. அவன் இல்லையே பேசுறான் ஏண்டான், கண்ணால பாக்கலாம். ஆனா உள்ளூர் ஒரு ஆத்மா இருக்க தொட்டு தான் இல்லை என்று பேசுறதே உங்களால முடியும். அஸ்தி நாஸ்தி இது இத்தியாத்தியாஸ்ட யாவந்த வாங் மனசயோகோ பேதாக. வாக்கு மனசு இஷ்டப்படி பேசுறது, இஷ்டப்படி நினைக்கிறது. எங்கே சார் பரமாத்மா இருக்கார், நம்ம காரியம் நம்ம பண்ணிட்டே இருப்போம், அவர் வந்து பாத்துட்டா இருக்கார் சொல்றோம். பொய் கணக்கு எழுக்கிறதும் பொய் சொல்ற காலத்திலயும் உள்ளூர் என்ன நினைக்கிறார், என்ன நம்ம சொல்றது வேற யாருக்கு தெரிய போறது, சொல்லிவிடு போய் அப்புறம் பார்த்துப்போம். யாருக்கும் தெரியாதுங்கிறான், யாருக்கும் தெரியாதுங்காத உன்னை சொல்ல வைக்கிறதா அவர் தானே உள்ளூர யார் இருக்கார், அவர் இருக்க தொட்டு தானே நீ பேசிட்டு இருக்காய். ஆகையால் விவகாரம் என்னடா, உள்ளூர அவரை ஏமாத்த முடியாது. அவர் தான் சித்திரகுப்தன், ஏதோ யமலோகத்துல இல்ல, உங்க ஹிருதயத்துக்குள்ளேயே இருந்துட்டு நீங்க பண்றதான நல்லதையும் கெட்டதையும் பார்த்து கொண்டிருக்காரு. அவர்தான் சித்திரமா சித்திர விசித்திரமான ஞானம் குப்தானா ரகசியமா இருக்கிறவர், வேற யாருக்கும் தெரியல என்று நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியாம உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கார் ஆத்மா. யாவந்தா வாங்மனசையோ வேதா எத்திர ஏகம் பவந்தி, எங்க ஒன்னா போகிறதோ தத் விஷயாயா நித்திய திருஷ்டே, அதான் நித்திய திருஷ்டி சுவாமி, நித்யாயா திருஷ்டே நிர்விசேஷாயா. அதே போல அஸ்தி நாஸ்தி, அஸ்தி நாஸ்தி, சில பேர் இருக்காங்கிற, சில பேர் இல்லைங்கிற, சில பேர் ஏகம்ங்கிற, சில பேர் நானாங்கிற. ஏகம் நானா, குணவது அகுணம். எங்க பரமாத்மாவுக்கு சர்வ லட்சண லட்சண்யோ லட்சுமி வான்சமி திஞ்சய எல்லா லட்சணங்களும் இருக்கு அப்படிங்கிறேன். இன்னொருத்தர் என்ன, ஒரு குணமும் இல்லை சார், இப்படியும் பொருந்தது அப்படியும் பொருந்தது. அவர் என்ன, எல்லா விதமான ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரீயா அப்படின்னு அனுபவிச்சுட்டு எல்லா விதமான ஆபரணங்களோட ஆனந்தமா இருந்துட்டு இருக்காரு சுவாமிங்கிற. அவருக்கு ஆபரணமா உண்டாது ஆகாசம் மாதிரி இருக்கிறவர்கள் இப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லு. எப்படி குணம் அது அகுணம், ஜானாதி நஜானாதி. அவர் தான் சார் சர்வஜா சர்வசக்தியா எல்லாம் அவர் அறியினார். அவருக்கு மனசு இருக்கா, அவருக்கு குணம் இருக்க, ஒண்ணும் கிடையாது சார், ஒண்ணும் தெரியல. கிரியாவது அக்ரியம் எல்லாமும் செய்யறது அவர் தான். ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுல இருந்து கொண்டு அவரை தூண்டி இப்படி பண்ணு இப்படி பண்ணாத என்று செய்யறவரும் அவர் தாங்கிறார். சில பேர் அவர் ஒண்ணும் பண்ணல சார், அவர் வெறுமன இருக்கார் சார் அப்படிங்கிறார். கிரியாவது அக்ரியம், பலவது அபலம். உலகத்துல எல்லோருக்கும் எல்லா பலத்தையும் கொடுக்கிறவர் அவர் தாங்கிறார். ஒரு பலமும் இல்லையேன்னு சொல்றதும் அவர் தான். சபீஜம் நிர்பீஜம், உலகத்தை உண்டு பண்றவர் உலகத்தை உண்டு பண்ணாதவர். சுகம் துக்கம் மத்தியம் அமத்தியம் சூன்யம் அசூன்யம், நடுவில் இருக்கார் இங்கும் இருக்கார் அவர் இருக்கார் இல்ல. அஸ்தி ஜேகே நாயம் அஸ்தி ஜெய்கே, சூன்யம் அசூன்யம் பரஹா அகம், அவர் வேறே நான் வேறே. ஈதி ஈதிவா இப்படி, அந்யா ஈதிவா சர்வவாக் பிரத்ய அகோச்சரே, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான அந்த ஸ்வரூபத்தில் யோ விகல்பகிதம் இச்சதி, இப்படி அப்படி என்று நினைக்கணும் என்று யோஜனை பண்ணணும் என்று பார்க்கிறானோ அவன் எப்படி சக நூனம் கமபி சர்மவத் வெட்டகிதம் இச்சதி, நிச்சயமா அவன் ஆகாசத்தையே பாய் மாதிரி சுருட்டி தன் சுருட்டி தன் கட்டத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. முடியற காரியமா அந்த ஆத்மாவை, இப்படி வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான ஆத்மாவை இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்று சொல்றவன் நிஜமாக ஆகாசத்தை பாய் மாதிரி சுத்திக்கணும்னு பாக்கிறான். சஹா நூனம் நிச்சயமாக கமபி சர்மவத் வேட்டகிது மிச்சதி, ஆகாசத்தையும் ஒரு பாய் மாதிரி ஒரு சர்மா மாதிரி, சர்மான்னா மாந்தோல், பூஜை அந்த மாந்தோல சுருட்டி வைக்கிறோம் இல்லையோ அதே விதமாக ஆகாசத்தையும் சுருட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவன். அதோட மட்டும் இல்ல, சோபானமிமாச பத்யாம் ஆரோடும் ஆரோடும், இந்த இங்கிருந்து சர்க்கலோகத்துக்கு மாடிப்படி எட்டு மாதிரி போட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு அதுல ஏறி போகணும்னு நினைக்கிறான். இங்க இருந்து ஆகாசத்துக்கு மாடிப்பட்டு படிக்கட்டு போட முடியுமா அப்படின்னு நினைச்சுட்டு போறான் போல. கல் ஜலே கேச மீனா நாம் வயசாந்த பதம் திதிருட்சதே, ஜலத்துக்குள்ள மா மீன் எந்த வழியில போச்சுன்னு அந்த வழியை தேடுறான். நடக்குமா கிடைக்குமா, ஜலத்துக்குள்ள மீன் போறது, மீன் போனதான பாதைய அவன் தேடுறான், கிடைக்குமா அது அப்படி ஆத்மா கிடைக்குமா உமக்கு. ஜலேஜ மீனானாம் வயசாம்ச ஜலத்துல மீனனுடைய வழியும், கே ஆகாசத்தில் பட்சியினுடைய வழியும் பட்சி போனதான மார்க்கத்தையும் திதிருட்சதே பார்க்க விரும்புகிறான். ஆகாசத்துல பட்சி போறது அந்த ரூட்டை நீங்க கண்டுபிடிக்க முடியும், ரூட் மேப் போட முடியுமா, முடியாது. இந்த ஆத்மா கிட்ட வரும் பொழுது உன்னுடைய மனசு வேலை செய்யாதப்பா, உன்னுடைய வாக்கு வேலை செய்யாது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்க்கும் கொஞ்ச நேரம் பார்க்காது, இவைகள் இல்லாத சமயத்திலேயே அவர் இருந்துட்டு இருக்கார். ஆயால் அவர் விஷயம் நமக்கு எப்படி தெரியும், குழந்தையினுடைய விஷயம் அப்பாவுக்கு தெரியும், ஏன்னா பிறந்தண்ணிலிருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. குழந்தைக்கு அப்பா விஷயம் முழுக்க எப்படி தெரியும், இவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே 24 வருஷம் முன்னாலேயே அவர் பிறந்திருக்க, அவருக்கு வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்கள் இருக்கு. ஆகையால் குழந்தை அப்பாவுக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா. அதனால்தான் பண்டிகை வேளையில அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணு, ஏண்டாங்க உனக்கு தெரியாத விஷயங்கள் அவளுக்கு தெரியும்ப்பா, அவளுடைய அனுகிரகம் உனக்கு வரணும், பெரியவர்களுடைய அனுகிரகம் வரணும் அப்படிங்கறதுக்காக சொல்றோமோ இல்லையா. அப்ப நம்மளோட பெரியவாளோ இல்லையா, நமக்கு தெரியாத அனுபவங்கள் அவளுக்கு வந்திருக்கோ இல்லையா. அதே போல அனுச்சியமான கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகளை விட நிச்சயமான ஆத்மா அனுபவங்கள் ஜாஸ்தி. அதான் வேதம் கோவத்தா கைய பிரவோச்சது, கோவத்தா வேத கைய பிரவோச்சது, வேதம் சொல்றது பாருங்க. அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை யார் நன்றாக அறிவார்கள், கோவத்தா வேத பக்க இகப்பிரபோஜது. யார் இந்த விஷயத்தை எடுத்து சொல்வார்? பரமாத்மா வந்து யாருக்கு தெரியும்? யாரால் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு மந்திரவர்ணமே ருக்வேதம் சொல்றது பார்த்தீல. ஆயால் இந்த ஸ்வரூபம் ஆத்மா நித்திய ஸ்வரூபம். அது ரைட்டு. கதம் தருகி தஸ்ய தம ஆத்மா இது வேதனம். ஆமா, இது முதல்ல சொல்லிட்டு ஆத்மா ஒண்ணுங்கிறது. நான் மூணு ஆத்மான்னு சொன்னேன், எல்லாம் கழிச்சு கட்டிவிட்டு ஒரே ஆத்மா தான் கிடைச்சுல. என்னமோ நித்யாதிருட்டி அநித்யாதிருட்டி ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இருக்கிறது ஆத்மா ஒண்ணுதான் சார், மீதி எல்லாம் போலி ஆத்மா, அதெல்லாம் விட்டுருந்தோம். இந்த வேதாந்திட்ட பேசுறதுன்னு இதுதான் சார். நம்ம ஏதோ ஒண்ணு கேள்வி கேட்கறோம், அதுக்கு பதில் வரணும்னு வேற எங்கேயோ போயிட்டு கரெக்டா அவன் வழிக்கு கொண்டு போயிட்டான். போனா போட்டு நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்த ஆத்மா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவதுன்னு சொன்னிடும் இல்லையா? எட்டாத ஆத்மாவை பார்த்தா தான் மோட்சம் கிரிலையா. ஆத்மாவை கண்டாத்தான் மோட்சம், ஆத்மா அபரோட்ச சாட்சாத்காரம் வந்தா தான் மோட்சம் கிரல். அந்த ஆத்மா மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதுங்கிறள். இதை விட சொல்லுங்களேன், உனக்கு மோட்சம் கிடையாதுன்னு சொல்லிடுங்க, எழுந்து போயிடுறேன். அதுக்குதான் எட்டாவது ஆத்மான்னு சொல்லிவிட்டு அதை பார்த்தா தான் மோட்சம் கிரல. கதம் தருகி இப்படி இருக்குமே ஆனால் தஸ்ய சம ஆத்மே திவேதனம். அவர்தான் என்னுடைய ஆத்மா என்று அறிவது எப்படி? குருஹி கேன பிரகாரேன தமஹம் சம ஆத்மா இது வித்யாம். ஹே வேதாந்தியே சொல்லும், நான் எப்படி பார்ப்பேன் அவர்தான் என்னுடைய ஆத்மா என்று எப்படி பார்ப்பேன்? குருஹி சொல்லுங்கள், கேன பிரகாரேன எவ்விதமாக தமஹம் அவரை நான் சமய ஆத்மா என்னுடைய ஆத்மா என்று அறிவேன். இதுக்கு சொன்னாரா, அத்திர ஆக்கியாயிக்காம் அச்சட்சத்தே. கண்ணுக்கும் மூக்குக்கும் மனசுக்கும் எட்டாவதான ஒரு ஆத்மாவை அறிவது எப்படி என்று கேட்கிறீள. இந்த விஷயத்துல ஒரு கதை சொல்ற சார். நான் கதைய கேட்டேன், இப்ப எப்படி ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா அதை விட்டுவிட்டு கதை சொல்றேன்னா நான் என்ன பண்றதுப்பா, கதை சொல்லியாவது புரிய வைக்கிறேங்கிற. என்ன கதை சொல்லும் சொல்ற? அத்திர ஆத்மா ஆக்கியாயிக்காம் அச்சட்சத்தே கஷ்டித் கில மனுஷியா முக்தா. ஒரு ஊர்ல ஒரு முக்தனா இருந்தான், ஒரு மடையன். முக்தன் என்கிறது தமிழ்ல மடையன். ஒரு மடையன் ஒரு தத்தியத்தை இருந்தான். கைஷ்யுக்தா அமுக மனுஷியா முக்தா கைஷ்யுக்தா கஸ்மின்சித் அபராதே சதி. ஏதோ இந்த மடையன் ஒரு அபராதம் ஒண்ணு பண்ணிவிட்டான், ஒரு தப்பான செயலை பண்ணினான். அங்க இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்தது. இவனுடைய மடத்தனமான ஒரு செயலை பார்த்து அவன் சொன்னான், திக்வாம் நாசி மனுஷ்ய இதி. இவனு மனிதனா அப்படின்னு வச்சான். இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணினான். இந்த தப்பு மடத்தனமான ஒரு காரியத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடியதான ஒருவன் இவனை வச்சான். திக்குன்னு சான் அர்த்தம். நீ மனுஷியனா? நாசி மனுஷிய, நீ ஒரு மனுஷியனாயா அப்படின்னு வச்சான். இவனும் மூடன். இவன் என்ன நினைச்சான், ஐயோ நான் மனுஷன் இல்லையே, அப்ப நான் யாரு அப்படின்னா. சஹா முக்தா இவன் மடையனானவன். தயா ஆத்மனா முக்ததயா ஆத்மனா மனுஷ்யத்துவம் பிரத்யாயிதம். நான் யாரு, நான் மனுஷனா இல்லையா அப்படின்னு அறிவதற்காக கஞ்சிதுபேத்யா வேற பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தன்கிட்ட போய் கேட்டான். அவன்கிட்ட போய் கேட்டான், பிரவீது பவான் கோஹமஸ்மி. நான் யாருப்பா, நான் இப்படி போனேன், நீ ஒரு மனுஷனான்னு வச்சுட்டான் என்ன, எனக்கு சந்தேகம் வந்துருது, நான் மனுஷனா இல்லையான்னு, நான் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டார். அவர் பார்த்தார், நீ ஏதோ தப்பு பண்ணினேன், நீ மனுஷியான்னு கேட்டார், நீ மனுஷியனான்னு கேட்ட, நீ மனுஷன் இல்லாம போயிடுவியோ சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்கிறது. சரி, இவனுக்கு வேற விதமா புரிய வைப்பேன். அவர் என்ன, நீ மனுஷியன்தான்னு சொல்லியிருக்கலாம், நீ மனுஷியன்தான் சொன்ன, அப்ப ஏன் சார் அவர் அப்படி கேட்டார் வச்சார்னு சொல்லுவான். ஆகையால் இவனுக்கு எப்படியோ புரிய வைக்கணும் என்பதற்காக அந்த பெரியவர் என்ன பண்ணினாரா, சா முக்ததயா ஆத்மனா மனுஷ்யத்துவம் பிரத்யாயிதும் தன்னை தான் தான் மனிதன் என்று அறிவதற்காக கஞ்சிதுபேத்யாக ஒருத்தரை போய் கேட்டார். பிரவீது பவான் கோஹமஸ்மி, தாங்களே சொல்லுங்கள் நான் யார் என்று. சஹா தஸ்ய முக்ததாம் ஞாத்வாஹ, இவன் ரொம்ப மடையன், வடிகட்டின மடையன், ஆகையால் இவனுக்கு ஒரு விதமாகத்தான் சொல்ல வேண்டி இருக்கு என்று நினைச்சு சொன்னாராம். கிரமேண போதையிட்டாமே, கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு சொல்வேன் என்று. ஸ்தாவராதி ஆத்மபாவம் அபோக்கிய, அப்பா நீ மரம் இல்ல, நீ கொடி இல்ல, நீ குப்பம் இல்ல, நீ காய் இல்ல, நீ பழம் இல்ல, நீ நாய் இல்ல, நீ பூனை இல்ல, இப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வராரு அவர். எந்த திறமைக்கிறாரோ இதெல்லாம் சொல்லிட்டு வராரு அவர். என்ன ஸ்தாவராதி அபாவம் அபோக்கிய, கடைசியில் என்ன, நீ மனுஷனா இல்லாம இல்லைன்னார். இத்தனையும் சொல்லிவிட்டு நீ மனுஷனா இல்ல. அவர் என்ன கேட்டார், நான் யாருன்னு கேட்டார் இவர். ஆனா யாருன்னு கேட்ட, நீ மனுஷன் சொன்னா இவர ஒத்து மாட்டேங்கிற. ஏன்னா நீ மனுஷன் சொன்ன, அப்ப அவர் ஏன் சார் நான் மனுஷன் இல்லைன்னு வச்சார் அப்படின்னு ஆக்கா. இவருக்கு என்ன, இவன் மனுஷன் சொல்லிக் கொடுக்கணும் இவருக்கு. ஆகையால என்னன்னா, உலகத்துல என்னென்ன பொருள் இருக்கோ அது நீ இல்லை என்று அறிந்த பொருள். நீ தூண் இல்ல, நீ மனுஷன் இல்ல, நீ பட்டுமாடு இல்ல, நீ எருமாடு இல்ல, இப்படின்னு வரிசையா ஒவ்வொன்னும் ஒவ்வொன்றும் சொல்லி கடைசியில நீ மனுஷனாக இல்லாமல் இல்லை அப்படின்னு. சதம் முக்தம் பிரத்யாக. அப்பொழுது என்ன பண்ண, இந்த முக்தனானவன், இந்த மடையனானவன் இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணின வசத்தை பத்தி கேட்டாரா, என்ன சொன்னார், பவான் மாம் போதையிடும் பிரவர்த்தக, தாங்களோ எனக்கு யார் என்று அறிவூட்டுவதற்காக ஆரம்பித்தீர்கள். தூஷ்ணியும் பகுவா கின்ன போதையுது, இப்படி கொஞ்ச நேரம் நீரே பேசினீள். வேதம் சொல்றவர், நீ மனுஷன் இல்ல, மாடு இல்ல, கொடி இல்ல, மரம் இல்ல, புஷ்பம் இல்ல, காய் இல்ல சொன்னேள். இப்ப சொல்லாம இருக்கல, என்னாச்சு, நான் மனுஷன் சொல்லவே இல்லையே இன்னும் அப்படின்னு அவன். அந்த மடை எனப்படியோ அவருடைய அண்ணா நீந்தர் தாதிரகேவ தத்பவதோ வசனம், இப்படிப்பட்டவர் தாயா நீர் சொல்றது. நாசி அமனுஷ்யேபி, நீ மனுஷன் இல்லாமல் இல்லை என்று சொன்ன போதிலும் மனுஷ்யத்துவம் ஆத்மனஹா ந பிரதிபத்தியதே, யஹ, யார் தான் தான் மனிதன் என்று அறிந்து கொள்ளவில்லையோ, ச கதம் மனுஷ்யோசி இத்யுக்தோபி, நீதான் மனிதன் என்று சொன்ன பிறகு கூட மனுஷ்யத்துவம் ஆத்மனஹ பிரதிபத்தியேதா, நான் தான் மனிதன் என்று எப்படி அவன் அறிவான். நீ மனிதனாக இல்லாமல் இல்லை என்று சொன்ன போதிலும் அவன் நான் மனிதன் என்று அறியாத போனால், நீ மனிதன் சொன்னா மட்டும் அவனுக்கு புரிய போறதா என்ன? இல்ல. அஸ்மாத் ஆயாஸ்திர உபதேச ஏவ ஆத்மாவபோத விதி, சாஸ்திரம் எப்படி சொல்லுகிறதோ அப்படித்தான் எடுத்துக் கொள்ளணும். ஆத்மா நித்தியமாக ஒரு திருஷ்டி, கண்ணுக்காக அனித்திய திருஷ்டி, இப்படித்தான் புரிந்து கொள்ளணுமே தவிர இதுவே ஆத்மா அதுவே ஆத்மா ரெண்டு ஆத்மா மூணு ஆத்மா இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கோ. நகி அக்னேகே தாக்கியம் திருணாதி அந்நியனுக்கே எனக்கு தக்தும் சக்கியம், நெருப்பினால்தான் எரிய வேண்டியதான பொருள்கள் கட்டை பில்லு எல்லாம் ஜலத்தினால எரியுமா? ஜலம் அது உஷ்ணம் அக்கலா, ஆனா எரிக்காது. எரிக்கிறது என்கிற தன்மையானது உலகத்துல நெருப்புக்குத்தான் உண்டு. நெருப்பினால் மட்டும் எரிக்கக்கூடியதான கட்டை முதலிய பதார்த்தங்கள் வேற எப்பொருளாலையும் எரிக்கப்படாது. அதே விதமாக அறிவூட்டுவது என்கிறது ஆத்மாவுடைய தர்மம், அறிவு என்கிறது ஆத்மஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த ஞானமானது கண்ணு காது மூக்கு நாக்கு வராது சார், இது கடன் வாங்கிட்டு வரும். கிராமாந்தரத்துல பழைய நாள்ல நம்ம கல்யாணம் தான் என்ன பண்றதுன்னு அந்த பெரிய ஜமீன்தார் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நகையை கொடுங்க போட்டுட்டு தாரு என்ன, அந்த நகையை வாங்கிட்டு வெளியில கல்யாணத்துக்கு போட்டு வருவா, மறுபடியும் திருப்பி கொடுத்துருவா. இப்ப யாரா கேட்டா கொடுத்துருக்கோம் கிளாஸ்ல சொன்னிட்டு பழைய நாள்ல யாச்சித மண்டனம் நியாயம் ஒருத்தருட்ட யார்கிட்ட நகை இருக்கோ அவன் நகை வாங்கிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து திருப்பி அவளை கொடு அப்படின்னு வழக்கம் வச்சுட்டு இருந்தா பழைய நாள். அதே மாதிரி இப்ப கண்ணு காது மூக்கனாக்கல என்ன பண்றது, அந்த சைத்தன்யத்தை கொஞ்சம் வாங்கிட்டு தானும் பாக்குறா போல காட்டி கொடுக்கணும். கண்ணு காது மூக்கனாக்க ஒரு சைதன்யம் கிடையாது, ஆகையால் இருக்கிற ஆத்மா ஒரே ஆத்மா தான். அத்த ஏவ ஆகையால் தான் சாஸ்திரம் ஆத்மஸ்வரூபம் பிரவருத்தம் போதகிதம், சாஸ்திரம் ஆத்மஸ்வரூபத்தை இன்னது என்று சொல்வதற்காக ஆரம்பித்து சத்து அமனுஷ்யத்துவ பிரதிஷேதேன இவ, நீ மனிதன் இல்லாமல் இல்லை என்று சொல்ற மாதிரி நீ ஜீவனாக இல்லை, நீ ஜீவன் என்று கருதுவது இல்லை, நீ சம்சாரி என்று நினைக்கிறது இல்லை அப்படின்னு அசம்சாரித்துவம் உங்களுக்கு சொல்றேன். அதான் நேதி நேதி யுக்வா உபர ராமா ததா அப்படியே அனந்தரம பாக்கியமயமாத்மா பிரம்ம தர்வானுபூ. அனந்தரம் இதுக்குள்ள வேற வேற ஒண்ணும் இல்லை, அபாக்கியம் இதற்கு வெளியில வேற ஒண்ணும் இல்லை, வெளி உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்தது ஆத்மா, அயம் ஆத்மா பிரம்ம சர்வானுபூ அப்படின்னு எல்லா அனுபவத்துக்கும் வந்தது என்று சொல்றது. தத்வமசி எத்வஸ்ய சர்வமாத்மை வாபூத் தத்கேன கம்பசே தித்யாத்யா, இப்படிப்பட்டதெல்லாம் சொல்றது. யாவரையும் எதுவரைக்கும் இவன் ஏவம் யதோக்தம் ஏமாத்மானம் நவேத்தி கீழ்கின்றதான இந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளவில்லையோ தாவது அதுவரைக்கும் அயம் பாக்கிய அனித்திய திரட்டை லட்சணம் உபாதி, வெளியில் இருக்கக்கூடியதான கண்ணு காது முதலிய பதார்த்தங்களான உபாதிகளை ஆத்மத்தேன உபாத்திய ஆத்மா என்று நினைத்துக் கொண்டு அவித்யா உபாதி தர்மான ஆத்மனஹா மன்யமானஹா பெரியாத்தனத்தினால் உபாதி தர்மங்களை ஆத்மா தர்மங்கள் என்று நினைத்துக் கொண்டு பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தேஷு சதுர்முக பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு சின்னதோர் புழு பர்யந்தம் தேவதீரியன் நரஸ்தானேஷு சில ஜென்மாக்களை தேவர்களாகவும் சில ஜென்மாவில கந்தர்வராகவும் மறுவொரு ஜென்மாவ பிசாசியாகவும் இன்னொரு ஜென்மாவில நரகலோகத்திலையும் மறுவொரு ஜென்மாவில மனுஷியனாகவும் இப்படி இந்த உலகங்களை அநேக பிறவைகளை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு புன புனக அவர்த்தமானா சுத்திக் கொண்டே இருக்கான். அவித்யா காம கர்மவதாது தெரியாத்தனத்தினாலையும் காமத்தினாலையும் கர்மாவனாலையும் ஈரேழு பதினாறு புவனங்கள்ல இப்படியே சுத்திக் கொண்டிருக்கான். ஆகையால் கண்ணு காது மூக்கனாக்கு இவைகளை ஆத்மா என்று கருதி இவைகளுக்கு பின்னால் ஒரு ஆத்மா இருக்கு என்கிறது அறியாமல் அறியாத்தனத்தினால செயல்களை பண்ணி செயல்களால பலன்களை அனுபவித்திருப்பதற்காக ஈரேழு பதினாலு பவனங்கள்ல ஆங்காங்கு சுத்தி கொண்டிருக்கான். இதுக்குத்தான் சம்சாரம் என்று பெயர். அவன் எப்படி சம்சாரத்துல சுத்திக் கொள்றான், எப்படி பிறக்கிறான், அவனுடைய பிறவி எப்படி அப்படிங்கிறது அடுத்ததா சொல்லப்படுறது. இத